அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று உங்களுக்கான பகுதி ஆடு ஜீவிதத்தின் தொடர்ச்சி. இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் பாரத் தமிழ் வலையொலி பக்கத்தின் மனம் நிறைந்த வாழ்த்துகள். இதுபோலொரு மோசமான வண்டியை நான் பார்த்ததே இல்லை. அதன் கதவு, பேனட், மேற்கூரை எல்லாமே துரு ஏறி உதிர்ந்து போய் கிடந்தது. காரின் கதவுகள் பூட்டுகளுக்கு பதிலாக கயிறால் கட்டப்பட்டிருந்தன. உட்காரும் சீட்டில் குஷன்கள் பீய்ந்து போய் சுருள் ஸ்பிரிங்குகள் பள்ளிழித்து கொண்டிருந்தன. நாங்கள் வண்டியின் பக்கத்தில் போனதுமே அர்பாபு ஓடி வந்து என் கையில் இருந்த பையை பறித்து வண்டிக்குள் அலட்சியமாக தூக்கி எறிந்தார். ஐயோ அர்பாபு, என்னுடைய உம்மா தந்துவிட்ட மீன் ஊறுகாய், என்னுடைய ஜைனுவின் எலுமிச்சை ஊறுகாய். எனக்கு தொண்டை அடைத்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஹக்கீம் அவனுடைய பையை பறிப்பதற்கு முன்னால் தானே முந்திக் கொண்டு ஓடிப்போய் அதை வண்டியில் வைத்தான். அவனுடைய பையில் ஊறுகாய், தேங்காய் எண்ணெய் என்று ஏகப்பட்ட பாட்டில் ஜாமான்கள் இருந்தன. வண்டியை சுற்றி வந்த அர்பாபு வேக வேகமாக போய் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்தார். சொல்லப்போனால் வண்டிக்குள் டிரைவரை தவிர மேலும் ஒருவருக்கு மட்டுமே இடம் இருந்தது. அதில் நானும் ஹக்கீமும் எப்படி எப்படியாவது நெருக்கி பிடித்து உட்கார்ந்து விட வேண்டியதுதான். கதவை திறக்க கைப்பிடியில் கை வைத்ததுதான் தாமதம். அர்பாபு உரத்த குரலில் ஏதோ சொல்லி அலறினார். திடுக்கிட்ட நான் சற்றென்று கையை பின்னிழுத்தேன். வண்டியின் பின்பக்கமாக கை காட்டி அர்பாபு ஏதோ சொன்னார். எதுவுமே புரியாமல் நான் கார் கதவின் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தேன். அர்பாபு மறுபடியும் கையை காட்டிக்கொண்டே யா அல்லா என்று உரக்க சத்தமிட்டார். பின் கடும் கோபத்துடன் கதவை திறந்து கொண்டு வந்து என் கையை பிடித்தெழுத்து வண்டியின் பின்பக்கம் இருந்து திறந்த டிக்கிக்குள் நெட்டி தள்ளினார். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹக்கீமும் வேகமாக ஓடி வந்து வண்டியின் பின்னால் ஏறிக்கொண்டான். வண்டி ஒரு பெரிய உருமலுடன் சீரிப்பாய்ந்தது. திறந்த அந்த டிக்கிக்குள் ஒன்றிரண்டு அலுமினிய பாத்திரங்களும் புல்கட்டுகளும் சில கோணிப்பைகளும் சிதறி கிடந்தன. வண்டியின் ஓரத்திலிருந்த கம்பியை பிடித்து கொண்டு எப்படியோ பேலன்ஸ் செய்து கொண்டு நாங்கள் டிக்கிக்குள் உட்கார்ந்தோம். வண்டி அரத பழசாக இருந்தாலும் நல்ல வேகத்துடன் சென்றது. ஆனால் அந்த உருமலும் குழுக்களும் தான் சகிக்க முடியவில்லை. ஆனால் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து பிரதான சாலைக்குள் நுழைந்த போதுதான் தெரிந்தது வண்டியின் உண்மையான லட்சணம். நூற்றுக்கணக்கான வண்டிகள் அதை சர்வசாதாரணமாக கடந்து போய்க் கொண்டிருந்தன. அர்பாவின் வண்டியிலிருந்து வெறும் கரும்புகை மட்டுமே சீறிக்கொண்டிருந்தது. கல்ஃப் தெருக்களில் என் முதல் பயணம் ஒரு திறந்த டிக்கிக்குள் ஆகி போனதே என்னும் வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு விதத்தில் அது எனக்கு சந்தோஷத்தையே தந்தது. அதனால்தான் சாலையின் இரு பக்கமும் இப்படி வரிசையாக நின்று கொண்டிருக்கும் இந்த உயரமான கட்டிடங்களை அவற்றின் ஒரு சிறு அம்சம் கூட விட்டு போகாமல் முழுமையாக பார்க்க முடிகிறது. அர்பாவுடன் காரின் முன்சிற்றில் இருந்திருந்தால் இப்படி கல்ஃபின் முழு பிரம்மாண்டத்தையும் என்னால் பார்த்திருக்க முடியுமா? நாங்கள் போய்கொண்டிருந்த போதே இருட்டிவிட்டதால் டிக்கிக்குள் இருந்த எங்களை எவருமே கவனிக்கவில்லை. அந்த டிக்கி பயணம் எத்தனை மணி நேரம் நீடித்திருந்தது என்று என்னால் சரியாக சொல்ல முடியவில்லை. சற்று நேரத்தில் நகரத்தின் பிரகாசம் மெதுவாக குறைய தொடங்கியது. நீண்ட பாதைகள் நாங்கள் நகரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லின. எங்களை கடந்து செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையும் மெதுவாக குறைய தொடங்கியது. சாலையின் ஆங்காங்கே சில நியான் விளக்குகள் மட்டுமே கண் சிமிட்டிக் கொண்டிருந்தன. சற்று நேரத்திற்கு பின் எங்கள் வண்டி நெடுஞ்சாலையில் இருந்து பிரிந்து குண்டும் குழியுமான சிறிய சாலைக்குள் திரும்பியதை நான் உணர்ந்தேன். தொலைவில் எங்கோ சிறு வெளிச்சம் மின்னி மறைந்து கொண்டிருந்தது. இதற்கிடையே நான் எப்போதும் ஹக்கீமின் பக்கம் திரும்பி பார்த்தபோது அவன் உட்கார்ந்திருந்த நிலையிலேயே உறங்கி போயிருந்தான். பயணக்களைப்பு, பாவம் அவன் உறங்கட்டும். இப்போது வண்டி குறுகிய பாதையிலிருந்து விலகி புழுதி மண்பாதைக்குள் இறங்கிவிட்டது. வெளிச்சமே இல்லை, எங்கும் கும் இருட்டு. புழுதியை கிளப்பியபடியே வண்டி மண் குன்றுகளின் மீது சீரிப்பாய்ந்தது. விமானத்தில் வைத்து எப்போதோ குடித்த ஒரு குவளை தண்ணீர்தான் இதுவரையிலான அன்றே எனது ஆகாரம். ஏதாவது சாப்பிட்டு விட்டு போ என்று சசி எவ்வளவோ வற்புறுத்திய போதிலும் அன்றே காலை நேர பயண பரபரப்பில் எனக்கு சாப்பிடவே தோன்றவில்லை. விமானத்தில் பல வகையான உணவுகள் வந்து கொண்டிருந்த போதும் அவற்றை எப்படி சாப்பிடுவது என தெரியாததால் ஒரு கப் தண்ணீர் மட்டும் குடித்து நான் பசியை அடக்கிக் கொண்டேன். இப்போது பசி வயிற்றை கிள்ளுகிறது. ஒரு தடவை ஆற்றில் முங்கி வெளியே எழுந்தால் ஏற்படுமே அதுபோன்றதொரு அகோர பசி. விமான நிலையத்தில் வைத்து நான் பசியை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது பசியால் நான் இப்போதே செத்து போய்விடுவேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான் ஹக்கீம். ஐயா அர்பாபு, கொஞ்சம் வண்டியை நிறுத்தி எங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி தாருங்களேன், குடிக்க ஒருவாய் தண்ணீராவது தாருங்கள் என்று உறக்க சத்தமிட தோன்றியது. ஆனால் சத்தம் தொண்டைக்குள்ளே சிக்கிக் கொண்டது. மனம் முழுக்க பயம். நான் அப்படி கேட்பது அர்பாபுக்கு பிடிக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? மட்டுமல்ல, அங்கே அந்த கனத்த இருட்டை தவிர வேறெதுவும் இருப்பதற்கான அறிகுறிகளே இல்லை. வண்டி மண்பாதைக்குள் சஞ்சரிக்க தொடங்கி ஒரு மணி நேரத்திற்கும் மேலாகியிருக்க வேண்டும். வண்டியின் குழுக்களில் எனக்கு முதுகு வலிக்க தொடங்கியது. மூச்சு விடவே சிரமப்படும் அளவுக்கு ஒரே தூசி படலம். கடவுளே, என்ன பயணம் இது! என்னையும் அறியாமல் நான் புலம்பினேன். அந்த கணம் முதல் இனம் புரியாத ஏதோ ஒரு பீதி, ஒரு குளவியைப் போல் என்னை சுற்றி வட்டமடிக்கத் தொடங்கியது. காரணமில்லாத ஏதோ ஒரு சந்தேகம் என் மனதை பிடித்து உலுக்கியது. நான் ஆசைப்பட்டிருந்த, நான் கனவு கண்டிருந்த கல்ஃப் அல்ல இது என்று நினைப்பு அடிமனதை அரிக்கத் தொடங்கியது. இது நிச்சயமாக நான் கேள்விப்பட்டிருந்த கல்ஃப் இல்லை. எங்கோ எதுவோ பிசகிவிட்டது. குழப்பத்தால் எனக்கு மூச்சு வாங்கியது. என்னுடைய சந்தேகத்தை ஹக்கீமிடம் சொன்னால் என்ன? ஆனால் அவனோ உறங்கிக் கொண்டல்லவா இருக்கிறான். வேண்டாம், அவனை எழுப்ப வேண்டாம், அவன் உறங்கட்டும். மட்டுமல்ல, என்னுடைய புலம்பலை கேட்டு ஒருவேளை அவன் அங்கேயே தனது புலம்பலை ஆரம்பித்து விடக்கூடும். மணி என்னவாச்சு என்று அறிய வழியேதும் இல்லை. சசியிடம் வாட்சை கழற்றி கொடுத்த அந்த நேரத்தை சபித்தேன். பொல்லாத நேரம், போகும்போது போய்ச் சேருவோம். அப்படியே இந்த மணியை தெரிந்து கொண்டுதான் இப்போ என்ன ஆகப்போகிறது? என்னுடைய அர்பாவின் வண்டியில்தானே நான் போய்க் கொண்டிருக்கிறேன். அவருடைய கையில் என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாகவே இருக்கிறது. பின் ஏன் நான் அனாவசியமாக நேரத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும்? வண்டியின் மூலையில் கிடந்த ஒரு புல்கட்டை இழுத்து தலைக்கு வைத்து கொண்டு நான் மெதுவாக படுத்தேன். தலைக்கு மேலே நட்சத்திரங்கள் நமது வெளிச்சக் கதவை மூடிக்கொண்டு உறங்கப் போயிருந்தன. இருண்ட அந்த ஆகாயத்தை வெறுமையுடன் பார்த்து கொண்டு எத்தனை நேரமாக நான் அப்படியே கிடந்தேன் என்று தெரியவில்லை. வண்டியின் இறைச்சலும் குழுக்களும் எனக்கு தாளாட்டாயின. சற்று நேரத்தில் நான் அப்படியே கண்ணயர்ந்தேன். காத்து கொண்டிருங்கள். மீண்டும் ஆடு ஜீவிதத்தின் கதை தொடர்ச்சி கேட்டு மகிழலாம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி.